ஹரே கிருஷ்ணா. இப்போது நம் மகராஜ் அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் 4வது ஸ்கந்தத்தின் 9வது அத்தியாயத்தில் துருவ மகாராஜ் ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கி அருமையாக பாடிய பிரார்த்தனையின் தொகுப்பின் அளித்த சொற்பொழிவின் தமிழாக்கத்தின் முதல் பகுதியை கேட்கலாம். ஸ்ரீ துருவ மகாராஜ் 12 மகாஜனங்களின் வரிசையில் இல்லாமல் இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் அவரை அவ்வாறு கணிக்கிறார். முதலாவதாக, நாம் துருவனின் சரித்திரம் எதை நமக்கு முன்மாதிரியாக விளக்கி காட்டுகிறது என தெரிந்து கொள்ள வேண்டும். பல வகையான பாடங்களை அளித்தாலும் முதன்மையாக சகாம நிலைமை என்றும் நிஷ்காம பக்தி என்ற நிலைவுக்கு எவ்வாறு எத்தலாம், சுத்த பக்தியை எய்தலாம் என்பது முக்கியமாகும். நம்மில் எல்லோரும் பௌதீக ஆசைகளுடன் கலந்த பக்தி தொண்டு என்ற நிலையில் உள்ள போது நாம் எவ்வாறு சுத்த பக்தி என்ற நிலைக்கு நகரலாம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொகுப்பின் இன்று நாம் அதற்கான இரகசியமான திறவுகோலான எந்த குணங்களை பெற்றிருக்க வேண்டும் என அறியலாம். பௌதீக கவர்ச்சியும் ஆன்மீக கவர்ச்சியும் நம்மை இங்கே அங்கே என அலைக்கழிக்கின்றன. எவ்வாறு அவற்றினின்றும் வெளியேறுவது? என்ன நடந்தது என்றால், நாரதரின் அறிவுரையின் பேரில் துருவன் அருளை பெற்றான். அவன் பெற்ற அருள் அவன் தந்தை சுவயம்புவ மனுவின் மகனான உத்தான பாதனுக்கு கிடைக்கவில்லை. நாரதர் அருளவில்லை. ஏனெனில் உத்தான பாதன் அந்த நேரத்தில் அதற்கு தகுந்த பாத்திரமாக இல்லை என்று நாரதர் அறிந்தார். அதே நேரத்தில் அந்த தகுதியை துருவனிடம் பார்த்தார். சோ அருளுவதற்கு முன்னால் சோதனையும் செய்தார். உண்மையில் நீ நிச்சயமாக இதை விரும்புகிறாயா? ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் தனது பக்திரசாமிருத சிந்து மீது அளித்த உரைகளில் அழகாக வர்ணிக்கிறார். நாம் கிருஷ்ணனை அணுகி, என் அருமை கிருஷ்ணா, என்னை உனது நிரந்தர தொண்டில் ஈடுபடுத்து, என்னிடமுள்ள பௌதீக விருப்பங்களை களைந்து உனக்கு தொண்டு செய்யும் படி திருப்பிவிடு என்னும் போது கிருஷ்ணன் நமது பிரார்த்தனையை செவிசாய்க்கிறான். நம்மை கேட்பான், நிச்சயமாக உனக்கு நான் தான் வேண்டுமா, வேறதாவது தருகிறேனே, பரவாயில்லையா என கேட்டு சோதிப்பான். அப்போது பக்தன் தனது நிலையை அவனுக்கு ஆழ்ந்து தொண்டு செய்து நிரூபித்து, கிருஷ்ணா நன்றி, எனக்கு வேறெதுவும் வேண்டாம் உன்னை தவிர என்னும் போது அவன் இடியீடு தருகிறேனே, அப்போது என்ன செய்வாய் என்பதற்கு பக்தன், கிருஷ்ணா அந்த இடியூரை நான் உன்னிடம் பக்தி அதிகரிக்கான சந்தர்ப்பமாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு நீதான் வேண்டும் என்பான். பக்தனின் உறுதியும் உற்சாகத்தையும் பார்க்கும் பரமன் தடங்கள் வந்தது போலவே புதிராக விலகும்படி செய்வான். எவன் இடையூறை வைத்தானோ அவனே களைவான். இருப்பினும் விலகுவது அவ்வளவு சுலபமாகாது. பரமன் தனது அன்பான விருப்பத்தை பயன்படுத்தி விலக்குவான். ஏனெனில் அவன் மிக உயர்ந்த சுதந்திரமானவன். அவன், உனக்கு நான் தானே வேண்டும், என்னை நான் தருகிறேன் என்பான். இதுதான் துருவனுக்கு நடந்தது. அவனது விஷயத்தில் மிகவும் சீக்கிரமாக நடந்தது. நாரதர் அவன் எதிர்கொள்ள வேண்டிய இடியூறுகளையும் துன்பங்களையும் விளக்குகிறார். பெரிய யோகிகளும் சிந்தனையாளர்களும் பல பல பிறப்புகளிலும் அடைய முடியாதது நீ விரும்புவது. நீ சிறுவன், தாயிடம் செல், உனக்கு அனுபவம் உண்டான பிறகு, நீ பெரியவனான பிறகு மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்போது முயல்வாயாக, இப்போது நீ வீடு திரும்பு என்றார். துருவன் அதற்கு, மகாமுனிவரே, என்னிடம் அன்பு காட்டுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், அறிவுரை அழியுங்கள், இல்லாவிட்டால் நான் என் வழியை பார்த்துக் கொள்கிறேன். தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நாரதர் அவனது உறுதியை பார்த்து அவனுக்கு அருளினார். முதலில் நாரதர் வந்தவுடன் துருவன் தலை மீது கை வைத்து ஆன்மீக சக்தியை அளித்தார். இது சில முட்டாள்கள் கூறுவது போல அல்ல, நமது தலை மீது கை வைத்தவுடன் மின்சார் பாய்வது போல அல்ல, நாரதரின் ஆசிகளாகும். துருவன் ஆசிகளுக்கும் அருளுக்கும் ஆவலாக இருந்தான். அவனுக்கு தான் விரும்புவது அவ்வளவு சுலபமாக நிறைவேறாது என்றும் அதற்கு தனி அருள் தேவை என்றும் புரிந்து கொண்டிருந்தான். அவன் வேண்டுவது பௌதிகத்தனமான ஆசை, எனக்கு அரசி வேண்டும், சகாம, இது பரமனின் அருளால் தான் மட்டும் முடியும் என்று அறிந்திருந்தான். அவன் கேட்டான், எனக்கு தேவை தேவையான அருள் தரும் பரமன் எங்கிருப்பான் என்று. காட்டில் என்றால் தாய், எனதருமை தாயை நான் வனம் செய்கிறேன் என்றான். அவனது பௌதீக விருப்பம் சகாம அடைய பரமனின் அடைக்கலத்தை வேண்டினான். பௌதீக ஆசை, ஆன்மீக அடைக்கலம் இவற்றின் சேர்க்கை, நாரதரின் ஆசி, இவையெல்லாம் கிடைத்தது. அவன் இவற்றை நன்றாக தெளிவாக ஆராய்ந்தான். நாரதரின் அறிவுரையை மனதில் மனனம் செய்தான். வனம் நோக்கி சென்றான் உறுதியுடன். நாரதரின் அருளை சுமந்த உறுதியுடன் தான் வேண்டும் கடைசி பலனை, நாரதர் தந்த பரிசை ஏற்று தன் முயற்சியை செய்தான். யமுனை நதிக்கரையில் மதுவனத்தில் உள்ள துருவகுண்டத்தில் துருவத்தில்லத்தில் தவம் செய்தான். கடுமையான வெறும் தவம் மட்டுமல்ல, அந்த தவம் உயர்த்தி காட்டப்பட்டுள்ளது. தியானம் செய்தான். முழுவதுமாக பரமனின் உருவத்தில், பெயரில், லீலைகளில், நாரதர் அளித்த மந்திரத்தில் தன்னை ஆழ்த்திக் கொண்டும், அறிவுரைகளை கவனமாக கடைபிடித்தும், நடைமுறையில் நடந்து காட்டினான். ஒரு கணமும் தயங்காது தியானித்தான். வெளியில் தன் உடம்பு சுகத்தை துறந்தான். அஷ்டாங்க யோக முறையினால் மனதை அடக்கியும் செய்தான். பரமன் அவன் இதயத்தில் உறுதியாக நிலை பெற்று அமர்ந்தான். அந்த அளவு என்றால் அவன் உள்ளபடியே தனது உணவு, நீர், மற்ற எல்லாவற்றையும், ஏன் மூச்சையுமே கட்டுப்படுத்தினான். அவனது உடல் உண்மையில் பரமனின் ஆன்மீக சக்தியால் பாதுகாக்கப்பட்டது. எப்போதாவது வாரம் ஒரு முறையோ, இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ உண்பான். நாலாவது ஸ்கந்தத்தில் விதுரனிடம் மைத்ரேயர் இதை விளக்கும் போது, துருவன் பரமனை தன் இதயத்தில் கட்டி போட்டு விட்டான் என்கிறார். எவ்வாறு உயர்ந்த பரமபுருஷனை துச்சமான நாம் எவ்வாறு பிடிக்க முடியும்? அவரது நீளம் என்ன? அகலம் என்ன? எவ்வாறு சாத்தியம்? பரமனை கைகளால் அணைக்க முடியாது, மனதாலும் முடியாது. ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையில் பரமன் மனதை காட்டிலும் வேகமாக ஓடுவான், பல கோடிக்கணக்கான மைல்கள் வேகத்தில் என்று கூறப்பட்டுள்ளது. நம் அறிவால் ஆன்மீக வழியை துடைக்க முடியாது. எவ்வாறு பிடித்தான்? பரமன் தயை கூர்ந்து அவன் இதயத்தில் உருவானான். இதயத்தில் உணர்வு என்னும் ஆசனத்தில் அந்த அளவு அமர்ந்தான். கடுமையான தவம். அவன் மூச்சை நிறுத்திய உடனேயே அண்டம் முழுவதும் அதனுள்ள ஜீவராசிகளுடன் சேர்ந்து மூச்சு திணறின. தொண்டை அடைத்தது. தேவர்கள் விஷ்ணு விஷ்ணு என்று அரற்றி, என்னவாயிற்று என்று தெரியவில்லை, நாங்கள் இதுவரையில் இவ்வாறு உணர்ந்ததில்லை என சரணடைந்தனர். விஷ்ணு அறிந்து கொண்டதற்கான அடையாளமாக புன்னகை புரிந்தார். இது உத்தானபாதன் மகன் துருவன் செய்யும் கடும் தவத்தின் விளைவு. நான் பார்த்துக் கொள்கிறேன், அமைதியாக உங்கள் இருப்பிடம் சேருங்கள் என்றார். பௌதீக உலகின் ஒரு பகுதியில் இருக்கும் ஸ்வேத தீபத்தின் என்ற வைகுண்டத்திலிருந்து துருவன் தவன் செய்யும் மதுவனம் வந்து அவன் முன் நின்றார். துருவன் தான் தியானித்தல் ஆழ்ந்து நோக்கிக் கொண்டிருந்த அந்த பரமனின் தோற்றம் மறைந்தது. தியானம் கலைந்து கண் திறந்தான். அப்பொழுது அங்கே பார்த்தான் பரமன் தன் முன் நிற்பதை. மகிழ்ந்து அமைதியாக பரமனின் பாதம் பணிந்தான். பின் மெதுவாக எழுந்து பேச முயன்றான். அவன் ஆழ்ந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். கண்ணீர் அருவியாக பெரியது. மயிர்கூச்செறிந்தது. உடல் நடுங்கியது. 5 வயது பாலகன். இந்நிலையில் பரமன் தன் கரங்களில் ஒன்றை நீட்டி சங்கினால் அவன் முன் தலையை தொட அவனுள் ஆன்மூக உணர்வு கிளர்ந்தது. பரமனின் அருள் நாரதர் வாயிலாக அவனுக்கு கிடைத்தது. அவன் வேதங்களின் முடிவை பரமானை தெளிவாக உணர்ந்தான். வேதங்களின் விளக்கங்கள் அவனுக்கு தெளிவாகி அவனது இதயத்தின் இன்றும் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்தன. நாரதரின் அருளின் வழியாக முழு உண்மையை உணர்ந்து துதித்தான். முதல் செய்யுள். 2வது அடியில் உள்ள சஞ்சீவியத்தி என்றால் தெளிவடைந்த, உயிர்ப்பிக்கப்பட்டான், புத்துணர்ச்சி பெற்றான் என்பதாகும். ஆயுர்வேத சிகிச்சையில் இந்த பேருடைய மருந்து பஞ்சகர்மா எனும் சிகிச்சையின் முடிவில் உடல் வலுவு இழந்த நிலையில் இருக்கும் போது மறுபடி புத்துணர்ச்சி பெற இழந்த சக்தியை திரும்ப அடைய அளிக்கப்படும். அகில சக்தி தர. அகில என்றால் அண்டம் முழுவதும், அசைவற்ற சக்தி உள்ளடங்கிய நிலையில் உள்ள ஜடப்பொருள். சத்ஹம்னா என்ற ஆன்மீக சக்தியினால் உயிரூட்டப்பட்டது. விஷ்ணுவிடம் துருவன், முன்பு தான் சுசுப்தி என்ற உறக்க நிலையில் இருந்ததாகவும், இப்பொழுது உணர்வூட்டப்பட்ட பிரசுப்தி விழிப்பு நிலையை அடைந்துள்ளதாகவும் கூறுகிறான். ஜடம் ஆன்மீக தொடர்பால் உயிரூட்டப்படுகிறது. ஆன்மா எப்போதும் உணர்வுள்ளது, ஆனால் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதால் உறங்கைய நிலையில் உள்ளது. நமது வேத சாஸ்திரங்களின்படி 3வது பௌதீக சுசுப்தி நிலைகள் விளக்கப்பட்டுள்ளன. சுசுப்தி என்றால் மரத்து போக வைக்கும் மருந்து அருந்திய நிலையில், அதாவது நமது உடலை அறுத்து சிகிச்சை செய்ய உணர்வு எதுவும் நமக்கு தெரியாத நிலை. கனவு நிலை, விழிப்பு நிலை. முன்பு விழிப்பு நிலை உள்ளடங்கியிருந்தது. ஜடத்தினால் சூழப்பட்டு எந்த தெளிவும் இல்லை. உனது ஆன்மீக தொடர்பினால், நாரது அருளினாலும் உனது அருள் அவர் மூலம் எனக்கு கிட்டியது. பக்தர்கள் தொண்டு செய்யும் போது பக்தர்கள் இல்லாதவர்க்கு பக்தியை தேடாதவர்களுக்கும் அளிக்கப்படுகிறது. முன்பு என் நிலை பௌதீக சேர்க்கைக்கும் அகங்காரத்திற்கும் சுருச்சி மீது பழிவாங்கவும் எண்ணமும் இருந்தது. இப்போது அந்நிலை மாறியுள்ளது. சுனீதி உதவினாள். ஆனால் நாரதன் தான் அதை அளிக்க முடிந்தது. ஏனெனில் ஆன்மீக சக்தி இருந்தது. ஸ்வதாம்னா இந்த வார்த்தை பலமுறை வரும். ஆன்மீக சக்தி நாரதர் உதவ உன்னிடமிருந்து வந்து உயிரூட்டியுள்ளது என்றான். நீ மிகவும் அன்பானவன், எனவே உனக்கு என் வணக்கங்கள் என்றான். புருஷாய துப்பியம் நமஹா. இது தொடக்கத்தின் முதல் பகுதி. அவன் வேதத்தின் அறிவின் முடிவின் சாரத்தை பேசினான். முன்பு அறியாத அந்த தெளிவை பேசினான். நாம் இப்போது இதை கவனமாக ஆராயலாம். அவன் எவ்வாறு சகாம நிலையிலின்று நிஷ்காம நிலையில் வந்தான் என்று நாமும் அந்த நிலையை அடையலாம் என அறிய வேண்டும். நாம் செய்திகளை சேகரிக்கிறோம், இதயம் மாறுவதில்லை, ஆன்மீக உணர்ச்சி இல்லை, உண்மையான பக்தி இல்லை நாம் செய்யும் செயல்களில். அவன் எவ்வாறு ஆன்மீக உணர்ச்சியை பிடித்தான், அவனுக்கு உண்டு நமக்கு இல்லை என்பது முட்டாள்தனம். உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது, நமக்கு அதே நிலை ஏற்படலாம். துருவன் தான் எங்கிருந்தான், இப்போது எங்குள்ளான், எவ்வாறு இந்த நிலையை அடைந்தான் என நன்றாக அடையாளம் கண்டு கொண்டான். இது பரமனின் அருள். அவனது நிலையை முறைப்படி பார்த்தோமானால் முதல் அருள் அவன் விஷயத்தில் கெட்ட சம்பவமான மோசமான சுருச்சி. கெட்டவள், 5 வயது அறியாத குழந்தை, அழுது கொண்டு தாய் மடியில் விழுகிறான். அவளது தாய் உயர்ந்தவள், அவனுக்கு அற்புதமான அறிவுரை 2 பகுதிகளாக தந்தாள். முதலில் உனது பொறாமை உணர்ச்சியை அழித்துவிடு. 2வதாக எவருக்கும் கெடுதல் வரவேண்டும் என விரும்பாதே. ஏனெனில் எவர் மற்றவருக்கு கெடுதல் விரும்புகின்றனரோ அது அவருக்கே கெடுதலாக அமையும். எண்ணிப்பார், சுருச்சி பேசியதில் தவறில்லை. உன் தந்தை அவளிடம் அதிக அன்புடன் இருக்கிறார், அதனால் அவளது மகனும் விருப்பமானவனாக உள்ளான். நான் ஒன்றும் செய்ய இயலாது. பரமன் ஒருவன் மட்டுமே, அவன் விரும்பினால் எதையும் செய்ய முடியும். எனவே அவனிடம் செல். துருவன், அவன் எங்குள்ளான் என்று வினவ, காட்டிற்கு பெரிய முனிவர்கள் செல்வதை கேட்டிருக்கிறேன் என்று கூற துருவன் வனம் செல்றான். முதலில் தடங்கள், அடுத்த பகுதி தாய் வழிகாட்டும் ஆசானாகி பரமன் இருக்கும் திசையை காட்டித் தருகிறாள். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் எவரொருவர் பக்திக்கான பாதையை காட்டுபவரே வத்ம பிரதர்ஷக குரு, வழிகாட்டி ஆசான் என விவரிக்கப்படுகிறது. பொதுவான வழிகாட்டுதல் மேற்படி அருள் நாரதல் மூலம் கிட்டுகிறது. ஒவ்வொரு அடியையும் உற்சாகத்துடனும் நன்றியுடனும் சிந்தனையுடனும் எடுத்து வைக்கிறான். ஆன்மீக உணர்வு அளிக்கப்படுகிறது. நாரதர் அளித்ததே நன்றியுடன் நன்றாக ஆராய்ந்து அந்த வழியில் கவனமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். மிகவும் கவனமாக தீவிரமாக இருந்தான், நடந்தும் கொண்டான். இந்த அருளை நன்றாக புரிந்து ஏற்றுக்கொண்டான். யாந்திரிகமாக செயல்படவில்லை, நாரரிடத்தில் நன்றி உணர்வுடன் இருந்தான். அதுதான் உண்மையான மூலப்பொருள். ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி செயல்பட்டதால் ஏற்பட்டது. அகில சக்தி தர பிரசுப்தாம் நிலைக்கு வந்தான். எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அந்தரங்க சக்தியுடன் நாரதர் மூலமாக அவர்தான் அதை அளித்தார். ஸ்வதாம்னா இது நம் எல்லோருக்கும் கிடைக்கும். எப்படி? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி? ஹரே என்னும் போது ஹரா என்பது கூபி அழைக்கும் போது ஹரேவாகிறது, ராதா ராதே என்று ஆவது போல. ஹரே என்னும் போது ஆன்மீக தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. எவ்வாறு கிடைத்தது? ஸ்ரீல பிரபுபாதாவிடமிருந்து. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலமாக ஸ்ரீல பிரபுபாதா ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் விளக்கம் அளித்துள்ளார். அவருக்கு எப்படி கிடைத்தது? அவரது முந்தைய ஆச்சாரியர்களிருந்து கிடைத்தது. அவர் நம்மை அந்த பரம்பரையுடன் தொடர்பு படுத்துகிறார். எவர் வழிகாட்டுகிறார்களோ, எவராக வேண்டுமானாலும் வழிகாட்டியாக இருக்கலாம். சங்கீர்த்தன், புத்தக வடிவில் விநியோகிப்பவர்களாக இருக்கலாம், பிரசாதம் பகிர்ந்தளிப்பவராக இருக்கலாம், இந்த அருளை தரலாம் பெறலாம். மத்தியமதியாளர்களுக்கு பயிற்சி இந்த செயல்களில் கொடுக்கப்பட வேண்டும். இது பக்தி தொண்டன வழிமுறை. அந்தரங்க சக்தியுடன் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மனிதர்களாலும் பரமுலைகளிலும் தொடர்பு கொள்ளலாம். அந்தரங்க சக்தி ஆம் ஆம் என்கிறது. மக்கள் வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள். பக்தன் ஆம் ஆம் என்பதால் கிருஷ்ணன் தனது கிருபாசக்தியை தன் பக்தனிடம் கொடுத்து ஆம் ஆம் என்று கூறி ஓடுபவர்களையும் இணைக்கிறான். உதாரணம் சாந்த் காசி. சைத்தன்ய மகாபிரபு அருளினால் பக்தனானான். பல உதாரணங்கள் உள்ளன. ஆன்மீக சக்தி ஜீவராசி முழுவதும் சரணாகதி அடையும் பொழுது செயல்படுகிறது. சிறிது சரணடைந்தால் என்னவாகும் என்று கேட்கலாம். அப்போதும் செயல்படும், ஆனால் முழுவதுமாக சரணடையும் போது முழுவதுமாக செயல்படுகிறது. நாம் சரணடைதலை பொறுத்து பரமனின் நிரந்தர தொண்டனாக ஆகலாம். துருவன் செய்தான், நாமும் செய்ய வேண்டும். 2 பைகள் வைத்துக் கொண்டு கொஞ்சம் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் என் பக்கம், எவரும் பார்க்காத நேரத்தில் நம் பக்கம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுவோம். அந்த மாதிரியாக இல்லாமல் முழுவதுமாக கிருஷ்ணனுக்கு அளித்து விட வேண்டும். இப்போது ஒருவன் தன்னை பரமனின் கட்டளைக்கு உட்படுத்தி வைத்துக் கொள்கிறானோ அப்போது அவன் சேவோன்முக எனப்படுவான். அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியைஹி சேவோன்முகோ ஹி ஜிஹ்வாதோ சயமேவ ஸ்புரத்யதா. அடிப்படையில் நாரதர் கூறியது போல மிகவும் கடினம், ஆனால் பரமனை சுலபமாக துருவன் உணர்ந்தது போல உணர முடியும். புலனடக்கத்தினால், மனதடக்கத்தினாலும் நாக்கை கட்டுப்படுத்துவது முதல் காரியம். புலனடக்கம் என்றால் என்ன? யாந்திரிகமா, பக்தி முறையா, எந்திரத்தனமானால் மமமாயா, துரத்தியா? மிகவும் கடினம். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. ஒருவன் மேலே எழும்புகிறான். போராட்டங்களிலிருந்து பரமனின் அந்தரங்க சக்தியினால் பக்தி தொண்டு என்ற வழிமுறையினால் ஒருவன் பணிவுடனும் தாழ்மையுடனும் யாந்திரியமாக இல்லாமல் முழு சரணாகதி அடைந்து மாறுதல் ஏற்படுகிறது. இதய மாறுதல் என்றால் என்ன? எவ்வாறு வருகிறது? தான் அடையும் அருளை பரிசை நன்றியுடன் பெற்றுக்கொண்டால் வரும். அருள் என்னும் பரிசிடம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தும் நன்றி செலுத்துவதுதான் புனிதமான பக்தியாகும். இந்த பௌதீக உலகில் இது கிடையாது, உள்ளதா? உங்களது இரண்டாவது மூன்றாவது ஐந்தாவது வகுப்பு ஆசிரியரை நினைக்கிறீர்களா? பெயராவது நினைவில் உள்ளதா உங்களுக்கு? உங்களது விஞ்ஞான ஆசிரியர், கணித ஆசிரியர், ஏதாவது ஆழ்ந்த உணர்ச்சி அவர் மீது உள்ளதா? நன்றி உணர்வு உள்ளதா? ஏதாவது தொடர்பு உள்ளதா அந்த மனிதருடன்? அந்த வழி நம்முறை நமக்கு கிடையாது. ஆனால் ஆன்மீக உலகம் அவ்வாறு இல்லை. துருவன் நாரதரிடம் ஆழ்ந்த நன்றி உணர்வுடன் இருந்தான். பிரல்லாதன் நன்றி காட்டினான். நரசிம்மதேவன் பிரல்லாதனுக்கு வரமளிக்க முன்வந்த போது அவன் நன்றி உணர்வால் அதை தான் வெளியிட்டான். பரமனே, நீங்கள் எனக்கு ஏதாவது கேட்கும்படியாக என்னிடம் கூறினால், நான் எனது அசுரப்பிறவியின் காரணமாக அவ்வளவு அழுக்கடைந்த பிறவினால் எனது நாளங்களில் அசுரத்தனம் ஓடுகிறது. நான் பௌதிகத்தனமான எதையாவதுதான் கேட்பேன். அதனால் இன்னமும் தாழ்வடைவேன். எனவே தயவு செய்து எந்த பௌதிகாசிகளும் கொடுத்து விடாதீர்கள். எனக்கு தேவை நாரதரின் நட்பு. எனக்கு என் தந்தை பற்றி நன்றாகவே தெரியும். எனவே எதுவும் வேண்டாம். தயவு செய்து நாரதரின் சேர்க்கையை தொடர்பை தாருங்கள். ஏனெனில் அதன் மூலமாக நான் மேலும் நன்றாக பயிற்சி பெற்று உங்களை நன்றாக தொண்டாற்றுவேன். நிரந்தரமாக வைகுண்டத்தில் ஆழ்ந்த நன்றி உணர்ச்சி உடன் செயல்படுவேன் என்றான். நாம் எவ்வாறு அந்த ஆழ்ந்த நன்றி உணர்வை அடைய முடியும்? நான் உங்களிடமிருந்து இவ்வாறான கேள்விகளை எதிர்பார்த்து முன்னதாக பதிலளிக்கிறேன் என்கிறார் மகாராஜ். துருவன் அடுத்த செய்யுளில் விவாதிக்கிறான். இதை அடுத்த செய்யுளில் ஐந்து முக்கியமான செய்திகள் உள்ளன, நான் அவற்றை அடையாளம் காட்டப்போகிறேன் என்கிறார் மகாராஜ். நீங்கள் முழுமுதன்மையானவர். ஐந்து வயது பாலகன் பகவத்கீதை படிக்கவில்லை இன்னமும். உங்களது வெவ்வேறு சக்திகளாக நீங்கள் வேறுபட்டு தோன்றுகிறீர்கள். ஆன்மீக பௌதீக உலகங்களில் நீங்கள் ஒருவர்தான், ஆனால் வித்தியாசமாக தோன்றுவீர். ஆன்மீகமாகவும் பௌதீகமாகவும் பௌதீக உலகத்திலும் மாறுபட்டு தோன்றுவீர்கள். அது அடுத்த விவரம். நீங்கள் பௌதீக உலகத்தை உங்களது பௌதீக சக்தியினால் வெளிச்சக்தியினால் தோற்றுவிக்கிறீர். உண்டாக்கிய பிறகு பௌதீக உலகத்தில் பரமாத்மாவாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உயர்ந்தவர். தற்காலிக பௌதீக இயற்கைக்கு குணங்களின் மூலம் பலவித உருவாக்கங்கள் ஏற்படுகின்றன. எவ்வாறு நெருப்பு பலவித கட்டைகளில் நுழைந்து பலவித உஷ்ணம் நிறம் வடிவம் கொண்டு எரிவது, அதுபோல இது சித்தாந்தம். தயவு செய்து கவனமாக கேளுங்கள் என்கிறார் மகாராஜ். துருவன் தன் தெளிவான விளக்கங்களை வெளியிடுகிறான். அவனது தெளிவுகள் புகழ் மாலைகள். ஸ்ரீல பிரபுபாதா தனது விளக்க உரையில் இதை கூறுகிறார். முழு உண்மை முதுமுதற் கடவுள் தனது வேறுபட்ட சக்திகளின் மூலம் செயல்படுகிறான். அவன் சக்திமான். சக்தியை அவனது சக்தி மூலம் செயல்படுகின்றன. ஸ்ரீல பிரபுபாதா அழகாக வர்ணிக்கிறார். நீங்கள் உங்கள் சக்தியினால் பௌதீக உருவாக்கத்தில் பரவியுள்ளீர்கள். மயாத்ததமிதம் சர்வம். ஒரு விதத்தில் கிருஷ்ணன் எல்லா இடத்திலும் தோன்றுகிறான். ஏனெனில் அவனது பரமாத்மா உருவில் அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். இந்த ஒரு விதமாக கிருஷ்ணன் எங்கும் பரவியுள்ளான். அணுக்குள்ளும் ஒரே நேரத்தில் பரவியுள்ளான். அணுக்குள் எங்கும் உள்ளன. அவனது சக்தியினால் பரவியிருக்கிறான். துருவன் முழு கொள்கை விளக்கம் தருகிறான். எவ்வாறு கிருஷ்ணன் எல்லாம் செய்கிறான் என்று மற்றொரு தெளிவு. அவனது எல்லா சக்திகளும் ஆன்மீகமானது. ஆனால் பௌதீக உலகில் செயல்படுவதால் தான் அது தற்காலிகமாக அதை மாயா என்கிறோம். அல்லது மயக்கும் சக்தி. அதாவது ஒரே சக்தி பக்தனுக்கு தவிர மற்றவருக்கு வெளிச்சக்தியாக செயல்படுகிறது. கிருஷ்ணன் தனது சக்தியின் மூலம் பரவியிருக்கிறான். அவனிடமிருந்து வருவதால் அவை ஆன்மீகம். எவர் தூக்க நிலையில் உள்ளார்களோ கிருஷ்ணனை வெறுப்பவர்களுக்கு, தவறான எண்ணம் கொண்டவருக்கு பௌதீகமாக செயல்படுகின்றன. எந்திர தொழில் முறையில் உள்ளவருக்கு சுவிட்ச் செயல்படுவது போல உணர்வு எப்படியோ அவ்வாறாக பௌதீகமாகவோ ஆன்மீகமாகவோ செயல்படுகிறது. தவறான கருத்துள்ளோருக்கு பௌதீகமாகவும் சரியான கருத்துள்ளோருக்கு ஆன்மீகமாகவும் செயல்படுகிறது. ஆனால் கிருஷ்ணன் எல்லாவற்றிலும் பரவியுள்ளான். இரண்டாவது விவரம், அவை வெவ்வேறாக செயல்படுகின்றன என்று. மூன்றாவது, அவன் சக்திமானும் சக்தியும் ஒன்றென்று அறிந்தான். அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ள சைத்தன்யரின் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போது அவன் ஒன்றான தன்மையை அழுத்தமாக தெளிவாக கூறுகிறான். அடுத்து வேறுபாட்டு பகுதியை கேட்போம். அவனது அடுத்த தெளிவு ஐச்சிந்த பேத அபேத தத்துவம். நாரதரின் அறிவுரை மூலம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபித்து புலனை அடக்கினான். பரமனின் உருவத்தை நினைவில் கொண்டான். பாகவதம், பகவத்கீதை, சாஸ்திர படிப்பு எதுவும் இல்லை, மந்திரம் மட்டும் ஜபித்தான். நாரதரின் அறிவுரையின்படி பின்பற்றினான். அவன் பகவத்கீதை பாடம் கற்றுத்தருகிறான். சக்தியை சக்திமானிடமிருந்து பிரிக்க முடியாது என்பது ஒரு விஷயம். அவன் அந்த உண்மையான நிலையை நினைக்கிறான். அவன் மாயாவில் உள்ளான். இவ்வாறாக ஒரே சக்தி வேறு விதமாக ஒரு மறைக்கும் சக்தியாக செயல்படுகிறது. கிருஷ்ணனை யார் விரும்புகிறார்களோ அந்த திரை விலகுகிறது. பிரச்சனை அவரவரது எண்ணம்தான். பரமனிடத்தில் அவரவர்களுக்கு என்ன இடம் எண்ணம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மாற்றுகிறான், மறைக்கிறான், விலக்குகிறான். சோ, துருவன் தான் மாயையில் இருந்ததை தெளிவாக உணர்கிறான். என்னிடத்தில் பெரிய குப்பை மூட்டை உனது மாயையினால் இருந்தது, நான் அதை வேண்டினேன், அது எனது என்று எல்லோரும் அதைத்தான் செய்கிறோம். நினைவுக்கு அப்பாற்பட்ட நாளிலிருந்து தொடர்கிறது இது தற்போதைய நாகரீகம். பௌதிக சக்தியை ஆண்டு அனுபவிப்பது என்பது அது மூன்றாவது தெளிவு. அடுத்தது கருணையுடன் பரமாத்மாவாக பரமன் தான் தன் சக்தியினால் உண்டாக்கிய அண்டத்திற்குள் வேறுபட்டு நுழைகிறான். செத்த உடல் உயிருடன் இருப்பது அவனது நுழைவினால். இந்த அண்டம் உயிரற்றது, எந்த ஒரு சிறு புழுவையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது எது அந்த புழுவை அசைக்கிறது? எவ்வாறு ஜடம் ஆன்மீக தொடர்பால் உயிரூட்டப்படுகிறது? உயிர் உயிரிலிருந்து வருகிறது என்பதற்கு செல்லவில்லை அவன். ஆனால் அதன் சாரத்தை தருகிறான். சூன்யவாதிகள், நாகரீக விஞ்ஞானிகள் ஜடத்தின் சேர்க்கையினால் உயிரின் அடையாளத்தை தருகிறது என்கிறார்கள். சரியான ஜடசேர்க்கை செயல்படுகிறது. முன்தேதியிடப்பட்ட காசோலை, குழாயில் உயிரை உருவாக்குவோம், எங்களிடம் சாதனங்கள் உள்ளன, பலவற்றை செய்துள்ளோம், இதையும் செய்வோம் என்கிறார்கள் சூன்யவாதிகள். உயிரூட்டப்படுவதால் ஜடம் தோன்றுகிறது என்கிறார்கள். இவை எதுவும் இல்லை, பரமனின் ஆன்மீக தொடர்புதான் காரணம் என்று துருவன் கூறுகிறான். பரமாத்மா ஜீவாத்மாவை தொடர்கிறான். ஜீவாத்மா ஜடத்தின் சேர்க்கையில் நுழையும் போது அவனும் நுழைகிறான். அப்போது உருவாக்கம், மறையும் போது எல்லாம் பிரிக்கப்படுகிறது, மறுபடியும் ஜடமாகிறது. துருவன் இதை அறிகிறான். பௌதீக உடல் தானாக இயங்காது, நான் இந்த மனநிலையில் இருந்தேன், அதாவது நான் செய்யப்போகிறேன், வீண் கர்வம். அவ்வாறு இல்லை, உயிரை உருவாக்குவேன், அரசாட்சியை உருவாக்குவேன், இது போன்று துருவன் அவன் எண்ணத்தில் இருந்தான். விஞ்ஞானிகள் அவரது எண்ணத்தில் இருக்கின்றனர், நாம் நமது எண்ணத்தில் உள்ளோம். வெவ்வேறு அடையாள சீட்டுகள் தான், அதே வழிமுறை. இது முடியாது, ஆன்மீக தொடர்பு இல்லாமல் இந்த யந்திரத்தனமான எண்ணம் ஒதுக்கப்பட்டுவிட்டது துருவனால். கடைசி விவரம் அழகான ஓமை. நெருப்பு வெவ்வேறு கட்டைகளில் நுழைந்து வெவ்வேறு விதமாக எரிவது ரசாயன பரிசோதனையில் ஒரு உப்பை நாம் கண்டுபிடிக்கும் ஒரு முறையான திரவத்தில் கலக்கி அதை ஒரு ஒளியில் காட்ட அது ஒளியின் நிறத்திலிருந்து உப்பின் தன்மையை அடையாளம் காண்கிறோம். எது வெவ்வேறு நிறம் தருகிறது? விஞ்ஞானிகள் அது அதன் தன்மை என்கின்றனர். துருவன் பரமனின் இருக்கை என்கிறான். உனது சக்தியினால் நீ உனது சக்தியை வெவ்வேறு விதமாக செயல்பட வைக்கிறாய், அதனால் தான் உலகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் உள்ளன என்கிறான். அது நீதான். முந்தைய தெளிவினின்றும் நீ உனது விரிவாக்கத்தினால் உனது சக்தியின் மூலம் பரவி ஒவ்வொன்றிலும் நெருப்பு கட்டைக்கு தகுந்தாற்போல் எரிவது போல கட்டையின் குணத்தை பொறுத்து அறிவு அளவு திடம் போன்றவற்றை பொறுத்து வேறு விதமாக எரிகிறது. அதே போல உனது நுழைவினால் பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. நீ உனது சக்திகளை கட்டுப்படுத்துகிறாய், அதை உனது பிரதிநிதி வழியாக உனது சக்தி மூலம் செய்கிறாய். உன்னிடம் பல சக்திகள் இருப்பதால் உண்மையில் எல்லாமே ஆன்மீகம், ஆனால் வேறு மீதமாக அவரவரது உணர்வின்படி செயல்படுகிறது. நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர், எனவே நாரதரை என் வாழ்வில் அனுப்பி இவ்வாறாக எனது ஜட உணர்வை விழிப்புணர்வாக மாற்றினீர் என்கிறான். உங்களது அந்தரங்க சக்தியினால் நான் மாற்றப்பட்டேன் என்கிறான். நான் இவற்றை சரியாக பார்க்கிறேன், முன்பு மாயையில் நான் செயல்பட்டேன், கர்த்தாகம் இது மன்யதே என எண்ணி நான் செய்வேன், நான் அடைவேன், வெற்றி கொள்வேன் என எண்ணினேன். நம்மில் பலர் இது கேட்டிருக்கிறோம். சிறு பிராயத்திலிருந்து இந்த உலகம் போட்டி நிறைந்தது, உன்னால் முடியும், படி, கவனமாக உழை, கடினமாக உழை, வெற்றி கொள், தோல்வி அடையாதே, நாம் இழக்கக்கூடாது, வீண் கர்வ விளையாட்டில் வெற்றி கொள், உறுதியாக உறுதியாக முன்னேறு, பௌதிக வாழ்வை தொடர் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ண உணர்வுக்கு வந்தவுடன் இவையெல்லாம் மாயை என புரிகிறது. ஆனால் எவ்வாறு ஆன்மீக வாழ்வையும் பௌதிக வாழ்வையும் ஒரே சமயத்தில் தொடர்வது? என் வேலையை விட்டுவிட வேண்டுமா? குடும்பத்தை விட வேண்டுமா? நான் துறவியாக வேண்டுமா? தாய் தந்தையர் ஓ முடியாது என்பர். அவர்களுக்கு ஆன்மீக உணர்வு இல்லை, பரமனின் ஆன்மீக சக்தி தெரியாது, பக்தி தொண்டு பற்றி புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நாரதரை தொடர்பு கொள்ளவில்லை, அவர்களது தாய் சுனீதியும் அல்ல. ஆனால் துருவன் எல்லாவற்றிற்கும் சரி என்கிறான். துருவன் தெளிவு எல்லாவற்றிற்கும் சரி என்கிறது. ஆன்மீக தொடர்பினால் எல்லாம் முடியும். எது பௌதீகமாக தோன்றுகிறதோ ஆன்மீகமாக மாறும். ஆன்மீகவாதிகளுக்கு பரமன் முழுதுமாக உணரப்படுவான். நாம் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் என்று அந்த சக்தியுடன் தொடர்பு கொள்ளாத வரையில் சரியாகவே செயல்படும். ஜெகதானந்த பண்டித் என்பவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிக மிக உயர்ந்த பக்தர்களுள் ஒருவர். அவர் பிரேமவைவர்த்த என்னும் தன் புத்தகத்தில் இரு படகுகளில் கால் வைத்து நதியை கடக்க விரும்பும் முட்டாளாக இருக்காதே, நீ நதியில் விழுந்து சாவாய், இரு கால்களையும் ஒரு படகில் உறுதியாக வை, அந்த படகு உன்னை கரை சேர்க்கும், அதில் உன் நம்பிக்கையை உறுதியாக வைக்கவும். அதாவது பரமனிடத்து உறுதியான நம்பிக்கை, அது உன்னை மிக பரந்த பௌதீக இருக்கை என்ற நதியையும் கடலையும் கடக்க வைக்கும். மேலும் கிருஷ்ணன் பகவத்கீதையில் உன்னதாரிவு என்னும் தோணியில் நதியின் அக்கறையை சேர் என்கிறான். அதாவது பௌதீக இருக்கையின் அப்பாற்பட்ட நிலை. இந்த பௌதீக சக்தி சுருங்கி ஆன்மீக சக்தியாக பக்தி தொண்டின் மூலம் மாறுகிறது. பரமனின் அந்தரங்க சக்தி இவ்விடத்தை மாற்றுகிறது. நமக்கு ஏராளமான சந்தர்ப்பம் பரமனுக்கு தொண்டு செய்ய முக்கியமாக பிரச்சாரம் செய்பவர்களுக்கு அளிக்கிறது. பலர் மாயையில் உள்ளனர், பக்தி தொண்டு வேண்டுகின்றனர். நிறைய சந்தர்ப்பம் தொண்டு செய்ய உள்ளது. மிக அதிக அளவில் அந்தரங்க சக்தியுடன் தொடர்பு கொண்டவனுக்கு விழாவாக அமைந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறான். இடையூறா அவையும் மகிழ்வு. கிருஷ்ணனிடம் சரணடைய மற்றொரு வாய்ப்பு. நிறைய இடையூறு சரணடைய நிறைய வாய்ப்பு. நாம் துன்பங்களை தேடி போக வேண்டியதில்லை, காத்திருக்க தேவையில்லை. ஸ்ரீல பிரபுபாதாவின் லீலாமிரதத்தில் ஸ்ரீ குருதாசா அவர்கள் விவரிக்கிறார். பொதுவாக அவர் ஸ்ரீல பிரபுபாதாவுடன் காலை நடை பயிற்சிக்கு செல்லும் வழக்கம். ஒரு காலை தாமதமாக வந்ததால், பிரபுபாதா கிளம்பியதால் அவருடன் செய்ய இயலவில்லை. எனவே செருப்பு கூட அணியாமல் ஓடியதால் கால்களில் முட்களால் வெடிப்புகள் ஏற்பட்டதால் அவர் விந்தி விந்தி நடப்பதை பார்த்த பிரபுபாதா ஏன் நடனமாடுகிறாய் என்று கேட்க, ஸ்ரீ குருதாசா, ஸ்ரீல பிரபுபாதா நான் உங்களுடன் இருப்பதற்காக எந்த துன்பங்களையும் தாங்க தயார் என்கிறார் பிரபுபாதா. எனவே ஏற்கனவே துன்பங்கள் உள்ளன, புதிதாக எதுவும் வரவழைக்க வேண்டாம், எனவே செருப்பு அணிந்து வா என கூறினார். நாம் தீவிரமாக பக்தி தொண்டில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது வரும் இடையூறுகள் எல்லாம் பரமனிடம் சரணடைய மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களாக உருவாகும். இவ்வாறாக தான் துருவனுக்கு செயல்பட்டது, ஏன் நமக்கும் அப்படி செயல்படும்? மகாராஜ் இந்தியா வரும் முன் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறார். காலை வகுப்பில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் வாழ்க்கை வரலாறு எழுதிய உயர்ந்த பிராமணத்துவம் நிறைந்த ஒரு அருமையானவர் கூறிய விவரம் கூறினார். நாம் இப்போது விவரித்துப்பது போன்ற ஒன்று. அதாவது ஆன்மீக சக்தி பௌதிக சக்தியை மீறி செயல்படுவது. சாதாரணமாக ஆன்மீக வாழ்வில் நமக்கு இடையூறு வரும்போது என்ன நடக்கிறது? பல சந்தர்ப்பங்களில் நாம் கிருஷ்ணனை மறக்கிறோம். இப்போது நம் நிலை மோசமாகிறது. ஆனால் எப்படியாவது நாம் அந்த வாழ்வை பாதுகாத்தால் காலப்போக்கில் ஆச்சரியமாக இடையூறுகள் வந்தது போலவே மறைகின்றன. துன்பம் வரும் முன் நிலை நமக்கு நன்றாக இருந்தது. துன்பம் வருகிறது, செல்கிறது, மற்றொரு இடையூறு, மறுபடியும் அதே நிலை. ஓ தடையா, தடை வளர்கிறது. நாம் பாடம் கற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாம் கிருஷ்ணனிடம் சரணடைந்தால் தடை மகிழ்ச்சி கடலாக ஆகிறது. கிருஷ்ணன் துருவனுக்கு தெளிவாக்கியதை நமக்கும் செய்வான். இதுதான் துருவலீலையில் முக்கியமான பாடம். அவன் பின்வாங்கவில்லை, சக்கரத்தில் சுழலவில்லை. அவன் பரம்பரையின் அருளை தெளிவாக அறிந்தான். நான் அருகதையற்றவன், பரமன் நாரதர் வழியாக பரமனின் அருளை தந்தான் என்றும் மிக மிக நன்றியுடன் செயல்பட்டான். அவன் முன்னும் பின்னும் இடையிலும் இதையேதான் உணர்ந்தான். அவன் ஓட முயலவில்லை. பரமன் அருள் கிட்டும்படி செய்த நாரதர் மீது பரமன் மீதும் முழுமையான நன்றி உணர்ச்சி திளைத்திருந்தது. அவன் முன் பரமன் தோன்றினான், அருளை உணர்ந்தான், அதனுடைய அருளை உணர்ந்தான். பக்தர்களின் கேள்விகளுக்கு மகாராஜ் பதிலளிக்கிறார். முதலாவதாக குருதாஸ் அவர்களின் சம்பவத்தின் மீது பதிலளிக்கையில், நமக்கு அறிவுரைகள் உள்ளன, அதன்படி நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். துன்பங்களை தேட தேவையில்லை, புதிதாக நாம் துன்பங்களை நாமே உருவாக்க வேண்டாம் என விளக்கினார். எவ்வாறு முழுமையாக சரணடைவது என்று வினவியதற்கு, படிப்படியாக இப்போது நாம் முறையாக முன்னேறுவது போல் சரணடையலாம். ஒரு அறையின் ஒரு முனையிலிருந்து வாயிலை அடைய நாம் ஒவ்வொரு அடியாகத்தான் செல்கிறோம். இதுதான் படிப்பினை என்றார். பறப்பதில்லை என்கிறார். பரமனின் சங்கால் தொட்டதால் ஏற்பட்ட ஆன்மீக சக்தியை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில், துருவன் முன்பே அச்சக்தியை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இந்த தொடுகையால் தொடர்பு ஏற்பட்டது. அவனது உடல் உறுப்புகள் மகிழ்ச்சியின் கிளர்ச்சியால் ஒருவித ஜடநிலையில் இருந்தன. அவனால் பேச முடியவில்லை. நன்றி முன்பும் பின்பும் செயல்பட்டது. அவனது திறமையால் அருளால் தான் என்று அவன் நினைக்கவில்லை. நினைத்து பார்க்க முடியாது. பரமனின் அருளால் தான் என்று அவன் நினைத்தான். நான் பரமனின் முன்பு தான் ஒரு பொருட்டல்ல என்பதை சரியாக உணர்ந்தான். ஏதாகிலும் அவனது அருளால் மட்டுமே என்று தெரிந்தது. ஏனெனில் அவன் நன்றி உணர்ச்சியுடன் இருந்தான். கர்வத்தின் எதிர்மறை நன்றி. அது தடுக்கப்படுகிறது. போராட்டம் இல்லை. தன் இதயத்தில் ஏற்பட்ட பணிவை அவன் உணர்ந்தான்.